வாரம் ஒரு அலசல், உழைக்காமல் கிடைப்பது நிலைக்காதே. உழைக்காமல் ஊர் சுற்றும் தன் மகனுக்கு உழைப்பின் அருமையை உணர்த்த விரும்பிய செல்வந்தர் ஒருவர் தனது நண்பர் ஒருவரின் நிறுவனத்தில் வேலை செய்ய 6 மாத காலத்திற்கு அவனை அனுப்பி வைத்தார். அங்கு சென்ற அவன் அந்நிறுவனத்தில் எந்த வேலையும் செய்யாமல் நேரத்தை செலவிட்டான். 6 மாத காலம் முடிந்ததும் தனது நண்பரின் மகன் என்பதால் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்து அனுப்பினார் அந்த நிறுவனத்தின் அதிகாரி. அதை கொண்டு வந்து தன் அப்பாவிடம் கொடுத்தான் மகன். அதனை வாங்கியவுடன் தூர தூக்கி எறிந்தார் அப்பா. அதை பற்றி கவலைப்படாமல் அன்று உறங்கச் சென்றான் மகன். சிறிது நாட்கள் சென்று வேறொரு நண்பரிடம் 3 மாதத்திற்கு மகனை அனுப்பி வைத்தார் செல்வந்தர். அங்கும் அவன் வழக்கம் போல வேலை செய்யாமல் ஊரை சுற்றி கொண்டு நேரத்தை செலவிட்டான். 3 மாதம் முடிந்தவுடன் அவரும் தன் நண்பரின் மகன் என்பதற்காக 2 தங்க நாணயங்களை கொடுத்து அனுப்பி வைத்தார். அதை கொண்டு வந்து தன் அப்பாவிடம் கொடுத்தான் மகன். அப்போதும் அவனின் அப்பா அதனை தூக்கி எறிந்தார். அப்பாவின் இச்செயல் மகனை பாதிக்கவே இல்லை. சிறிது காலம் சென்று தனக்கு அறிமுகம் இல்லாத வேறொரு இடத்தில் மகனை வேலைக்கு சேர்த்து விட்டார் செல்வந்தர். அங்கு 3 மாதம் வேலை செய்து ஊதியமாக கிடைத்த 1/2 பவுன் தங்க நாணயத்தை கொண்டு வந்து அப்பாவிடம் கொடுத்தான் மகன். அதை வாங்கிய அப்பா முன்பு போலவே அலட்சியமாக தூக்கி எறிந்தார். இப்போது மகனுக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த நாணயம் என்ன தெரியுமா? எனது கடும் உழைப்பு, எனது வியர்வை. 3 மாதம் தூங்காமல் நான் பார்த்த வேலையின் கூலி. சாய்வு நாற்காலியில் படுத்து கிடக்கும் உனக்கு உழைப்பின் வலிமை பற்றி என்ன தெரியும் என கோபமாக கத்தினான். அப்போது அப்பா சொன்னார்,
மகனே, இதைத்தான் உன்னிடம் எதிர்பார்த்தேன். முன்பு நீ உழைக்காமல் கொண்டு வந்த நாணயங்களை தூக்கி எறிந்தபோது உனக்கு கோபம் வரவில்லை. காரணம், அப்போது உனக்கு உழைப்பின் அருமை தெரியவில்லை. இப்போது நீ உழைத்து கொண்டு வந்ததால் உனக்கு கோபம் வருகின்றது
என்று சொல்லி மகனையும் 1/2 பவுன் தங்க நாணயத்தையும் எடுத்து மாறி மாறி முத்தமிட்டார் அப்பா.
ஆம், நேர்மையாக உழைக்காமல் கிடைக்கும் எதுவும் நிலைக்காது, அதன் அருமையும் தெரியாது. அதே நேரம் உழைத்து பெற்ற பொருளை இழக்க மனம் ஒருபோதும் நினைக்காது.
அன்பு உள்ளங்களே, இன்று மாநகரங்களில் வானளாவ உயர்ந்து நிற்கும் கட்டடங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. இவ்விடங்களில் காலநிலைக்கேற்ற வசதிகளுடன் அமைக்கப்பட்ட அறைகளில் பணியாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். சொகுசான கட்டடங்கள் அமைப்பதற்கும் இவ்விடங்களில் வேலை செய்வோரின் அன்றாட உணவு, உடை உட்பட எல்லா வாழ்க்கை வசதிகளுக்கும் எத்தனையோ மக்கள் வெப்பத்திலும் குளிரிலும் பட்டினி பசியோடு வேலை செய்கின்றனர். உடல் உழைப்பை மூலதனமாக்கும் விவசாய பெருமக்கள் இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்தில் அனுபவிக்கும் வேதனைகள் சொல்லில் அடங்காதவை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு போதிய அரசியல் அழுத்தம் கொடுத்து போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. அதிலும் மே 3 வருகிற வியாழக்கிழமை அன்று இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணையின் போது காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பான நல்ல தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. திருச்சியில் காவிரி நதிநீர் மீட்புக்குழு சார்பில் April 29 இஞாயிற்றுக்கிழமை மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மறைமாவட்ட கிறிஸ்துவ அமைப்பு April 28 சனிக்கிழமையன்று போராட்டம் நடத்தியது. அன்பர்களே, காவிரி மேலாண்மை வாரியம் சார்பாக உச்சநீதிமன்றம் நல்லதொரு தீர்ப்பை வழங்கும் என நம்புவோம்.
அன்பு இதயங்களே, மே 1 உலக உழைப்பாளர் தினம். 1880களில் உலகெங்கும் உருவான பொது உடைமை அமைப்புகளும் தொழிற்சங்கங்களுமே இந்த உலக தினம் உருவாக காரணமாக இருந்தன. கதிரவன் உதிக்கும் அதிகாலை முதல் அந்தி சாயும் வேளை வரை தொழிலாளர் வர்க்கம் வேலை செய்வதற்கு விதிக்கப்பட்ட கொடுமைக்கு முடிவு கட்ட விரும்பின இந்த அமைப்புகள். தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்பதை வலியுறுத்தி 1886 மே 1 நாளன்று உலக நாடுகளில் போராட்டங்களும் வேலை நிறுத்தங்களும் தீவிரமடைந்தன. அதே ஆண்டு மே 4 சிக்காகோ நகரின் ஹே மார்க்கெட் வளாகத்தில் போராட்டம் நடத்திய கூட்டத்தின் மீது காவல்துறையினரின் தாக்குதல் எல்லை மீறியது. இதில் பலர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். இவ்வாறு கடுமையாக போராடியதன் விளைவாகத்தான் உலகம் முழுவதும் 8 மணி நேர வேலை என்பது உறுதி செய்யப்பட்டது. உழைப்புக்கேற்ற ஊதியம், பணி பாதுகாப்பு, வேலைக்கான அங்கீகாரம் போன்றவற்றிலும் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆயினும் பல இடங்களில் இன்றைய நிலைமை வேறுவிதமாக உள்ளது. சிறுவர் சிறுமியர் முதல் எல்லா வயதினரும் தொழில்களில் சுரண்டப்படுகின்றனர் மற்றும் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றனர்.
அன்பர்களே, நீடித்த நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை பாதுகாப்புக்கும் ஒன்றிணைந்து உழைப்போம் என்ற தலைப்பில் மே 1 இச்சவ்வாயன்று இவ்வாண்டின் உலக உழைப்பாளர் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஒரு சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களுக்கு தனியிடம் உள்ளது. தன் குடும்பத்திற்காக வீட்டிலும் வெளியிலும் கடுமையாக உழைத்து வரும் பெண்களை நினைத்து இந்நாளில் ஒரு கேள்வி எழுகின்றது. நாடுகளில் தொழிலாளர்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எத்தனை இடங்களில் பெண் உழைப்பாளர்களுக்கு சிலைகள் உள்ளன? மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலை உண்டு. ஆனால் அதில் ஒரு ஓரமாக கூட பெண்ணுக்கு இடமில்லையே. கல் பிளந்து மலை பிளந்து கருவியெல்லாம் செய்தவை ஆணின் கரங்கள் மட்டும்தானா? ஆதவன் கிழக்கில் உதிப்பது எத்தனை இயல்போ அத்தகைய இயல்போடுதான் பெண்களின் உழைப்பும் மாண்பும் காலம் காலமாக சுரண்டப்பட்டு வருகின்றது. உடலை கசக்கி உதிர்த்த வேர்வையின் ஒவ்வொரு துளியிலும் கண்டேன் இவ்வுலகு உழைப்பவருக்கு உரியதென்பதையே என பாவேந்தர் பாரதிதாசன் தன் கவிதை ஒன்றில் சொல்லியுள்ளார். உழைப்பு என்று வந்துவிட்டால் அன்பர்களே, அதில் வேறுபாடு எதற்கு?
உயிர் போகும் நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவற்றை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. இக்கூற்றுக்கு ஏற்றாற்போல் எத்தனையோ பெண்கள் தன்னம்பிக்கையை மட்டுமே சொத்தாக கொண்டு உழைப்பால் உயர்ந்து நிற்கின்றனர். நாமக்கல்லை சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவர் ஃப்ளெக்ஸ் போர்ட் தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வருவதன் மூலம் தன்னம்பிக்கை பெண்ணாக திகழ்கின்றார். கால்கள் செயலிழந்து நடக்க முடியாத நிலையிலும் சுய சார்புடன் வாழ்ந்து வருபவர் இவர் என்று தி இந்து நாளிதழ் குறிப்பிட்டிருந்தது. ஜெயலட்சுமி அவர்களின் வீட்டில் அவரையும் சேர்த்து 5 பெண் குழந்தைகள். ஜெயலட்சுமியின் தந்தை பூக்கட்டும் தொழிலாளி. ஜெயலட்சுமி தனது 5வது வயதில் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டார். இதனால் ஜெயலட்சுமியின் கால்கள் 2 செயலிழந்தன. இதனால் மனம் உடைந்து போன அவருடைய பெற்றோர் தங்கள் மகளுக்கு ஏற்பட்ட குறைபாடு அவரது எதிர்காலத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று நினைத்தனர். காரைக்குடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் ஜெயலட்சுமியை சேர்த்து படிக்க வைத்தனர். அதன் பின்னர் நடந்ததை ஜெயலட்சுமி அவர்களே விவரிக்கின்றார்.
நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது என் அப்பா இறந்துவிட்டார். குடும்பப்பாரம் முழுவதும் என் அம்மா மேல் விழுந்தது. அம்மாவும் பூக்கட்டும் தொழிலை செய்து வந்தார். அதில் கிடைத்த வருமானத்தை வைத்துத்தான் எங்கள் எல்லாரையும் வளர்த்தார்கள். நான் குடும்பச் சுமையால் 12வது வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு அம்மாவுக்கு உதவியாக பூக்கட்டும் தொழிலை செய்து வந்தேன். என்னை பின்பற்றி எனது சகோதரிகளும் பள்ளிப்படிப்பை கைவிட்டு அம்மாவுக்கு உதவியாக பூக்கட்டும் வேலையை செய்தனர். ஒரு சகோதரி மட்டும் வறுமைக்கு இடையிலும் கஷ்டப்பட்டு படித்து பட்டப்படிப்பை நிறைவு செய்தார். குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து வேலை செய்த போதும் சொல்லிக் கொள்ளும்படி வருமானம் கிடைக்கவில்லை. குடும்பத்தை நடத்துவது மிகவும் கஷ்டமாக இருந்தது. இந்த சூழலில்தான் வேறு நல்ல வேலைக்கு செல்ல முடிவு செய்தேன். என்னால் நடக்க முடியாது என்பதால் அதற்கு ஏற்ற வேலையை தேட ஆரம்பித்தேன். முதலில் என் வீட்டின் அருகே ஃப்ளெக்ஸ் போர்டுகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் வேலைக்குச் சேர்ந்தேன். வேலைக்குச் சேர்ந்த பின்னர் கணினியில் வடிவமைக்க கற்றுக்கொண்டேன். அந்த பணியில் ஆர்வம் இருந்ததால் ஃப்ளெக்ஸ் டிசைனிங் முழுவதையும் நன்கு கற்றுக்கொண்டேன். நான் அங்கு வேலை செய்த 7 ஆண்டுகளில் எல்லா வேலையையும் நன்றாக கற்றுக்கொண்டேன். நானே தனியாக தொழில் தொடங்கினால் என்ன என்ற எண்ணம் வந்தது. அரசிடமிருந்து கடனுதவி பெறும் வழிமுறை தெரியாததால் வீட்டிலிருந்த நகையை விற்றும் தனியார் நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் வாங்கியும் தொழில் தொடங்கினேன். ஆரம்பத்தில் டிசைன் வேலைகளை மட்டும் செய்தேன். தற்போது வங்கிக் கடன் மூலம் புதிய இயந்திரம் வாங்கி ஃப்ளெக்ஸ் டிசைன், விசிட்டிங் கார்டு, போஸ்டர், வினல் போர்டு, லைட்டிங் போர்டு ஆகியவற்றை தயாரித்து வருகின்றேன். தற்போது எனது நிறுவனத்தில் 2 பணிபுரிகின்றனர். எதிர்காலத்தில் வெவ்வேறு இடங்களில் கிளை தொடங்கி என்னை போன்ற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டம் உள்ளது. ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கமாகவும் பயமாகவும் இருந்தது. எது வந்தாலும் சமாளித்து விடலாம் என உறுதியாக நின்றேன். பிறகு எல்லாம் பழகிவிட்டது. உடல் குறைபாட்டை மட்டுமே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் கடைசுவரை அப்படியே கிடக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைக்கின்ற மாதிரி நடந்துவிட்டால் அதில் என்ன சுவை இருக்கும்? போராடி ஜெயிப்பதுதானே சவால். உடல் குறைபாடு ஏற்பட்டுள்ளதை மறந்து நமக்கான அடையாளத்தை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறு சொல்லும் ஜெயலட்சுமி அவர்களின் பணியின் தரமும் குறித்த தேதியில் பணியை முடித்துக் கொடுக்கும் பொறுப்பும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல பெயர் வாங்கி கொடுத்துள்ளது என்று செய்திகளில் வாசித்தோம். மாற்றுத்திறனாளி ஜெயலட்சுமி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமன்றி முன்னேற வழியில்லையே என்று அவநம்பிக்கையோடு முடங்கிக் கிடக்கும் பலருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அன்பர்களே, தன்னம்பிக்கை என்பது மனதின் மலர்ச்சி, மாற்றத்தின் வளர்ச்சி என்று சொல்கிறார்கள். ஜெயலட்சுமி அவர்களும் இரக்கமோ பரிதாபமோ தேவைப்படாத உறுதியோடு மலர்ச்சியோடு உழைத்து வருகின்றார். தன்னம்பிக்கையுடன் போராடினால் எதிலும் ஜெயித்துக் காட்டலாம் என்ற உறுதியை அவர் வழங்குகின்றார்.
அன்பு நேயர்களே, உழைப்பாளர்கள் எல்லாரையும் நினைத்து அவர்களுக்கு நன்றி கூறும் இவ்வேளையில், தொழிலில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை உணர்ந்து உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உரிய மாண்பையும் மரியாதையையும் அளிப்போம். உண்மையாக உழைக்காமல் கிடைப்பது எதுவும் நிலைக்காது. அதே நேரம் உழைத்து பெற்ற பொருளை இழக்க மனம் ஒருபோதும் நினைக்காது.
நடக்க போகும் பாதி எங்க நம்ம கையில தானுங்க, கை வேகை ஜோசி எங்க கணக்க நம்ப வேணாங்க. உழைக்கும் மக்கள் உன்ன கூறி உயரமா கொள்ளடிப்போம்.
உழைக்காமல் கிடைப்பது நிலைக்காது. இந்த வாரம் ஓராலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.